عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு உன்னதமான மாதம் முன்னால் வந்து கொண்டிருக்குது. ஆனால் நாங்கள் வாழ்கிற காலம் ஃபித்னாவுடைய காலமாக இருக்கு. இது நோக்கங்களை பிளக்க செய்யக்கூடிய காலம். எங்கட தொழுகை, எங்கட இபாதத்துகள், எங்கட கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்கள், எங்களோட உடனட பாவனைகள், நாங்கள் துனியாவில் வாழ்கிற வாழ்க்கையில் அல்லாஹ்வை ஆஹிராவை நோக்கமாக வச்சு செய்ய வேண்டிய இபாதத்துகள் அனைத்திலும் நாங்கள் குழப்பத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக எங்களோட நோன்புடைய நோக்கம், நோன்புடைய ஹிக்மத்துகளில் சொல்லுவாங்க, ஏழைகளோட பசிய உணர்றது. நாங்கள் இந்த மாதத்தில் எவ்வளவு பசிச்சிருப்போமோ அந்த அளவு எங்களோட இரவு வணக்கங்கள் இன்பமாகும். பகலையில் எங்களுக்கு இபாதை செய்கிறதுக்கு லேசாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, நாங்கள் இந்த மாதத்தில் கூடுதலாக சாப்பிட்றோமா, ஏனைய மாதங்களில் கூடுதலாக சாப்பிட்றோமா? இதுதான் குழப்பம். நாங்க சாப்பாடு சாமானங்களை பர்ச்சேசிங் பண்றது இந்த ரமதான்ல கூடையா, மத்த மாதத்துல கூடையா? எங்கட வயிறு ஏனைய மாதங்கள்ல கூட சாப்பாட்டை சுமக்குதா, இந்த மாதத்துல சுமக்குதா? எவ்வளவு வயிறு நிரம்புமோ அவ்வளவு புத்தி மங்கி போயிட்டு. வயிறு நிரம்பிய நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினதில்லை. நபியுடைய சாப்பாடு மக்ரிபுக்கு முன்னால இருக்கும், தூக்கம் இஷாவுக்கு பின்னால இருக்கும். பாலுடைய தூக்கம் காலை உணவுக்கு 3 மணித்தியாலங்களுக்கு பின்னால இருக்கும். வயிறு நிரம்பிய நிலைமையில தூங்குறது புத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தும். வயிறு காலியா இருக்கக்குள்ள தூங்குறது புத்தி கூர்மை உண்டாக்கும். இதனாலதான் கைலூலாண்ட தூக்கம் புத்தி கூர்மை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டது. ஜவாலுடைய நேரம் வரைக்கும் தூங்குற அந்த தூக்கம் பகலுடைய நடுப்பகுதியில, அது வயிறு காலியான நேரமையில தூங்குற தூக்கம். எங்கட ரமலானுடைய தூக்கங்கள் எல்லாம் வயிறு நிரம்பிய நிலைமையில இருக்குது. நாங்க இஃப்தாருடைய நேரத்துல ஏங்கி ஏங்கி சாப்பிடுற, ஏனெண்டா 14 மணித்தியாலமா பசியில இருந்தோம் ஏக்கம். அதுல சுன்னத்தையும் ஹயாத்தாக்கி பிதாத்தையும் ஹயாத்தாக்கி உள்ள எல்லா ஒரு போஸ் கோப்பை அளவு நிறைக்கிற பௌத்த 3 ஈச்சபலம் சுன்னத்து என்று சாப்பிடுற. யாரு சுன்னத்து ஆக்கினோ தெரியா, மறுவா தண்ணி ஒரு கிளாஸ் அடிக்கிற கொரோ கட்லட் பேட்டிஸ் ரோல்ஸ் எல்லாம் போ, நல்ல மாமூரா கஞ்சி கோப்பை ரெண்டு அடிக்கிற, அதுக்கு பிறகு வேற அதுக்கு மேலால ஒரு ட்ரிங்க்ஸே அடிக்கிற, அதுக்கு பிறகு அதை எல்லாத்தையும் ஒரு போஸ் கோப்பையில் ஏற்றி ஊற்றி விட்டா நிறைஞ்சிடும். அந்த சாப்பாடு எல்லாத்தையும் நிறைச்சா அந்த கோப்பை நிறையும். அதுக்கு பிறகு செல்ற இன்னும் முன்னந்திக்கு சாப்பிடலையா, அதுக்கு பிறகு இது எல்லாத்தையும் நிறைச்சுக்கொண்டு சொல்ற, இன்னும் முன்னந்தி சாப்பிட்டு இல்ல. சரி, அதையும் சாப்பிட்டாச்சு. இப்ப சப்புல வந்து தொழுவாரா இல்ல மலப்பாம்பு எற புழுங்கிட்டு படுக்கிற மாதிரி படுப்பாரா? அவரால் எலும்பி நிக்கலாம். அவர் எப்படி தொழுவார்? இப்ப தேடுவார் ஆதாரம் எட்டரை காசுல ஓடுறதுக்கு, இல்ல ரெண்டரை காசுல ஓடிடுவார். இஃபாருடைய நேரத்துல ஒரு ஒரு கஞ்சி கோப்ப தாராளமா போதும், அடுத்த நாள் சஹர் வரை செஞ்சு பாருங்க, நோன்பு இன்பம் ஆயிக்கும். பசிய நாங்க ருசிக்கணும், பசிய ருசிக்கணும். பசி வரணும் பௌத்துக்கு இல்ல ஈரலுக்கு, பசி வரணும் பௌத்துக்கு இல்ல ஈரலுக்கு. பௌத்து பசின்றது ஒரு பசி அல்ல, பௌத்து பசின்றது ஒரு பசி அல்ல. நீங்க இத உங்களுக்கு படித்த மக்கள்கிட்ட விசாரிச்சு பாருங்க, என்ன நாங்க சொன்னா அது இவங்களுக்கு என்ன விளப்பம் இத பத்தி என்று கேட்பீங்க. நீங்க கேட்டு பாருங்க உங்களுக்கு தேவையான ஆட்கள் கிட்ட. என்றைக்கு பௌரு பசிச்சு அது பல நாள் கடக்குமோ அதுக்கு பின்னால்தான் ஈரல்ல உள்ள சேகரமான எக்ஸ்ட்ரா சேகரிக்கப்பட்டவைகள் உடம்புக்கு பம்ப் பண்ணப்படும். உடம்புட சக்தியிட மேல் மிச்சமானது சேகரமாகிறது ஈரல்ல, அந்த ஈரல்ல உள்ளது பம்ப் பண்ணப்படுறதுக்கு ரெண்டு மூணு நாள் பசியில ஈக்கணும். அதுக்கு பின்னால் அது பம்ப் பண்ணும். அதுக்கு பின்னால் ஒரு கட்டம் வரும், அந்த ஈரல் பசிக்கும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பசிச்ச ஈரலுக்கு சாப்பாடு கொடுக்கிறது தான் சதகாக்கள் ஆக சிறந்தது. அவ்வளவு சதகத்தி அந்த இந்த சயின்ஸ் எல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னால சையதுல் முர்சலீன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சது, முன்னால எங்களுக்கு தந்தது. இன்னைக்கு யார் யாரோ அங்கால் எங்களை களவாண்டி அங்கால் எங்களை மூட்டி பேசின உடனே ஹேண்ட் பாக்குற சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சதகாக்கள் ஆக சிறந்த சதகா பசிச்ச வௌத்துக்கு சாப்பாடு கொடுக்கறேன்னு சொல்லல, பசிச்ச ஈரலுக்கு சாப்பாடு கொடுக்கறது. ஈரல் பசிச்சாதான் அந்த பசிக்கு பசி என்று பேர். நாங்க யாராவது பசிய கண்டிருக்கிறோமா வாழ்க்கையில? வாழ்க்கையில ஒரு நாள் பசிய ருசிச்சிருக்கிறோமா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீட்டுல இருந்து பசி தாங்க இல்லாம வெளியிறங்கி வந்தாங்க. நல்லா கேளுங்க, எந்த நபி அலைஹி ஸலாத்து நாங்க மஹப்பத் வைக்கிறோமோ, யாரோட மஹப்பத்தாட எங்களோட உள்ளங்கள் நிரம்பி வடியுது என்று நாங்க பரமடிக்கிறோமோ, அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க ஒரு நாள் பசி தாங்கல. என்ன செஞ்சாங்கடா, ஒரு தோப்புல போய் புழுந்த ஈச்சப்பழத்தை புறக்கி சாப்பிட்டான். ஈச்சப்பழம் எப்படியும் அது கனியாக இருக்கக்கூடிய நிலைமையில ஈரமா இருக்கும். அது புழுந்தா பாலைவனத்து மணல்ல அப்படியே மணலால மூடிடும். எனவே புழுந்த ஈச்ச பழத்தை யாரும் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுறாங்க அப்துல்லா உமர் ரதியல்லாஹு கண்டு கேட்டாங்க, யார சொல்லல இதை சாப்பிடுறீங்களா? சொன்னாங்க எனக்கு பசி அப்துல்லா, உங்களுக்கு பசி இல்லையா? சொன்னாங்க எனக்கு பசி இல்லைன்னா. கவனமா கேளுங்க, நபி அலைஹி ஸலாம் சொன்னாங்க, இதோ நான் அடைந்திருக்கிற நான்காவது நாள் காலை பொழுதை அடைந்திருக்கிறேன், இதுவரைக்கும் எந்த ஒரு சாப்பாட்டையும் நான் ருசிச்சதில்லை. மூணு நாள் தொடர் பட்டினி, நாக்கள் ஒரு சாப்பாடு பட்டதில்லை. நபியுடைய இந்த சுன்னத்தை ஆயாத்தாக்கின யாராவது இருக்கிறீங்களா மஜ்லிஸ்ல? நானும் இல்ல. யாராவது இருக்கிறீங்களா? சுன்னத் எங்க போச்சு? சுன்னத்து சாப்பாட்டுக்கு போச்சு, சுன்னத்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு போச்சு, சுன்னத்து தண்ட சொந்த தேவைக்கு போச்சு, சுன்னத்து சுன்னத்து சொல்லி அதை இதை சாதிக்கிறதுக்கு போயாச்சு. நபியுடைய சுன்னா ரமலான்ல என்ன? யார் வயிறு நிரம்பினாரோ அவர் இபாதத் செய்ய மாட்டார். சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அத்தானிய லோஹது ஜஹபா, உஹதுடைய மலை அல்லாஹ் எனக்கு தங்கமாக்கி தர நாடினான். நான் சொன்னேன், ஒரு நாள் வயிறு நிரம்ப சாப்பிட்டா இன்னொரு நாள் பசிச்சிருக்கிறத நான் விரும்புறேன் யா அல்லாஹ் என்று அதை மறுத்தேன். இது நான்காவது நாள் காலை பொழுதை அடைந்திருக்கிறேன், சாப்பாட்டையும் சாப்பிடல் என்று சொல்லல நபிஸ்லாம், எந்த சாப்பாட்டையும் ருசிக்கல் அக்கல் துசையான் என்று சொல்லல மதுக் துசையா. இந்த இடத்துல இந்த சயின்ஸுடைய அவ்வளவு தலைப்புகளும் ஃபெயில் ஆகும். ஒரு சாப்பாடு ஜீரணம் அடைஞ்சு என்ன சொல்ற ஜெம்மிச்சதுக்கு பிறகு தான் உடம்புக்கு சக்தி கிடைக்கிறான். இல்ல சாப்பாடு நாக்குல ருசிக்கப்பட்டா உடம்புக்கு சக்தி கிடைக்கும். நீங்க ஒரு பசிச்ச மனுஷன்ட்ட கேட்டு பாருங்க, பசிச்சண்டா எங்கட சமுதாயத்துல பசிச்சாட்கள் யாரு? வெள்ளைக்கு தின்னாம பாலைக்கு தின்னாம இருந்திருப்பாரு எவ்வளவுதான். அந்த வெள்ளைக்கு சாப்பாடாம பாலைக்கு சாப்பிடாம ஒரு மனுஷன் அந்த பசி தாங்க இல்லாம நட்டுங்கிற ஒரு கட்டம் ஒன்று வரும். அந்த கட்டங்களை அனுபவிச்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நான் அனுபவிச்சிருக்கிறேன். நட்டுங்கிற பசி பல சுற்று. இந்த நிலைமையில ஒரு சாப்பாட்டு கவலத்தை வாயில போட்டு சப்ப கொள்ள அது அப்படியே இல்லாம போகுது. எப்படி ஜீரணத்துக்கு பின்னாலதான் இது உண்டாகணும். மூணு மணித்தியாலத்துக்கு பிறகுதான் இது உண்டாகணும். எப்ப வாயில போட்டு சப்புறமோ நாக்கு ருசிக்குதோ அப்ப உடம்புக்கு கிடைக்கிறது கிடைக்குது. இதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது அடைந்திருக்க கூடிய நான்காவது நாள் காலை பொழுது எந்த ஒன்றையும் ருசிச்சது இல்லை. நாங்க சொல்லலாம் சில கவலங்களை ருசிக்கிறது ஒரு முஸ்லிம் ஒரு மூமினுடைய வயிற்று நிரப்பிடும். ருசிக்கிறது கஞ்சி கொடுத்தாங்க ஒரு காலத்துல இப்பாருக்கும் சாருக்கும் வழி இல்லாத உம்மத்துக்கு. கஞ்சி ஏன் கொடுத்தாங்க? இப்பாருக்கு வழி இல்ல, சாருக்கு வழி இல்ல, சாப்பாட்டுக்கு வசதி இல்லாத உம்மத்துக்கு கஞ்சி கொடுத்தாங்க. இன்றைக்கு கஞ்சி ஏன் கொடுக்கிறோம்? மக்களோட சதகாக்கள் எல்லாத்தையும் சேர்த்து நான் சும்மா நோமலா கணக்கு பார்த்தேன், ஸ்ரீலங்கால 40-50 கோடி ரூபாய் செலவழிக்கப்படுது இந்த கஞ்சிக்கு. நான் கேட்கிறேன், இந்த முழு கஞ்சி முழு நாட்டிலையும் கொடுக்கப்படுற அவ்வளவு கஞ்சால ஒரு பசித்தவர் அனுபவிக்கிறாரா? ஒரு பசித்தவர், ஒரு பசி அனுபவிச்சவர். இதுதான் பித்னாவுடைய காலம். வெளப்பமுண்டுக்கு பக்கம் போக முடியாத காலம். சம்டைம் நான் இதை பேசிட்டு வெளியே போகல, 2.5 கிடைச்சாலும் கிடைக்கும். பைத்தியகார மாதிரி பேசிட்டு போனா கஞ்ச பத்தி எவனாவது பேசினா உனக்கு என்ன தலையீக்கான்னு கேட்பான். வெளப்பம் ஒன்றுக்கு பக்கம் போக விடாத காலம், வெளப்பங்களை விளங்கிக் கொள்ள விடாத காலம். நாங்க ராவிக்கு இபாத செய்யறோமா இல்ல மசக்கத்துல அப்படியே கட்டிட்டுமா? பஜ்ர சப்ல பாக்கியலும் பஜ்ர தொழு வந்தா இமாம் தக்பீர் கெட்டோனும் முசல்லி ஃபர்ல சுபஹை ஸ்பீட் ரக்அத்தைன்னு இல்லடா பின்னுக்குள்ள வரலாம் பத்வா செஞ்சு செஞ்சுதான் தொழுவான். என்ன பவுர் நிரம்பி அந்த உள்ளுக்குள்ள காத்த ஒரே அடி அடிக்குது வெளியே வருது. பஜிர்ல சப்புல பாருங்க, ஏண்டா ஒரு கறிய போட்டு கொண்டு சாப்பிட்டு அதுவும் போதாண்டு நினைச்சு அடி 14 hour பசியலிக்கணும். ஏத்து ஏத்தண்டு ஏத்தி அதுக்கு போற பாலுக்கு பெணஞ்சு ஏத்தி வாழைப்பழத்தை போட்டு உள்ள பழமெல்லாம் போட்டு சைத்தையும் வேற நிரப்பி இங்க நிக்கு வந்து தக்பீரை கேட்டான். எங்கடா இவன் தொழுச்சு முடிப்பான்? எத்தனையோ சமுதாயம் பஜ்ர இல்லாம தூங்கியாச்சு. ரமலான்ல நோம்புதான் அவங்க இபாதத். யார் இது? யாருக்கு நாங்க ஷோ காட்டுறோம்? எந்த ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை எங்களுக்கு பரக்கத் பொருந்திய மாதமா ஆக்கினானோ, சையதுல் முர்சலீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானுடைய கடைசி பகுதியில சொன்னாங்க உம்மத்தை நோக்கி, கத் அதா அலைக்கும் ஷஹ்ருன் முபாரக்குன் அஸீம், ஒரு பரக்கத் பொருந்திய மகத்தான மாதம் உங்களுக்கிட்ட வந்துட்டு, கத் ஃபரதல்லாஹு லக்கும் ஸியாமஹு, அந்த மாதத்தை முழுமையா நோன்பு நோக்கிறது அல்லாஹ் உங்களுக்கு ஃபர்தாக்கிட்டான். வசனந்து லக்கும் ஃபீஹி கியாம லயாலி, அந்த மாதத்துல இரவுகள்ல நின்று வணங்குறத நான் சுன்னத்தாக்கினேன். அது ஏற்கனவே நபி செஞ்சு வந்த சுன்னா வல்ல, பிரத்யேகமா சொன்ன சுன்னா, இந்த மாதத்துக்கு கண்டுள்ள சுன்னா. 11 ரக்காத் அது முழு வருஷத்திலையும் தொழுது. புகாரியுடைய ஹதீஸ் யாருக்கு விலங்கலையோ வாங்க விலங்கப்படுத்தி தாரோம், அதுல தாயிஷா ரலியல்லாஹா பதில் சொன்னாங்க. நபி அலை ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்ட கேள்வி, நபி அலை சலாத்துடைய இரவு தொழுகை எப்படி இருந்துச்சு? அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, மா கான யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி அக்தர மின் 11 ரகா. நபி அலை ஸலாம் ரமலான்லயோ ரமலான் அல்லாத காலத்திலேயோ 11 ரகாத்தை விட கூடுதலா இந்த தொழுகையை சொல்லல. அது நபியுடைய தஹஜ்ஜுத் சொன்னாங்க ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரமலான்லயும் தஹஜ்ஜுத் 11 தான் தொழுதாங்க. இதை குறிச்சு காட்டுறதுக்கு தான் சொன்னாங்க. எந்த தொழுகைய இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் புகாரி ஷரீஃப்ல ஸலாத்து தராவீஹ் என்று தலைப்பு போட்டாங்களோ, அதுக்கு கீழால நபி அலைஹிஸ் ஸலாம் இரவுடைய ஆரம்ப பகுதியில இஷாவுக்கு பின்னால் உள்ள பகுதியில ஒரு நாள் வந்து தொழுவிச்சாங்க. மக்கள் எல்லாம் பின்னால இருந்து தொழுதாங்க. சில மக்கள் அடுத்த நாள் அதனுடைய ஜனம் அதிகரிச்சிச்சு. 3வது நாள் பள்ளி நிரம்பி வடிஞ்சிச்சு. 4வது நாள் நபி அலைஹிஸ் ஸலாம் வரல. இது புகாரியுடைய ஹதீஸ். நபி அலைஹிஸ் ஸலாத்துக்கிட்ட காரணம் கேட்கப்பட்டு சொன்னாங்க, நான் பயப்பட்டதெல்லாம் இந்த தொழுகை கடமையாகிடுமோன்றது தான். அதுதான் அந்த தராவி. தராவி என்ற வார்த்தையிலேயே 16 ரக்கா தொழுதாதான் அதுக்கு பேர் தராவிஹா வரும். நல்ல விளங்கிக்கோங்க, தராவி என்று பேர் சொல்றா குறைஞ்சது அது 16. தர்வீஹாண்ட வார்த்தையோட பன்மைதான் தராவி. தர்வீஹாண்டா 4 ரக்காத்துக்கு போற ஓய்வு எடுத்து இன்னும் 4 ரக்கா தொழுறதுக்கு பேர். ஒரு தர்வீஹாண்டா 8 ரக்கான். அரபுல ஒருமை இருமை பன்மை என்று 3 இருக்குது. நாங்க படித்த தமிழ்ல இங்கிலீஷ்லயும் இல்லது. அரபுல ஒருமை இருமை பன்மை என்று இருக்கு. இருமையா வந்துட்டா தர்வீஹத்தானண்டா 12 ரக்கா தொழுதிக்கணும். தராவீஹண்டா குறைஞ்சது 16 போயிருக்கணும். இமாம் புகாரி தலைப்பு போட்டாங்க சலாத்து தராவீஹ் என்னதுக்கு. நான் வெறுமனே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் மட்டும் பேசல, ஹிஜ்ரி 1300க்கு முன்னால தராவீஹுடைய இந்த தொழுகைய 20க்கு கீழால பேசிய ஒரு ஆலிம் ஹிஸ்டரியில கிடையாது. ஆனந்திரவானா இந்த காலத்தை நபி அலைஹிஸ் ஸலாம் குழப்ப காலம் சொன்னாங்களோ, அந்த காலத்துடைய குழப்பங்கள்ல ஒன்றுதான் இதை விமர்சிக்கிறது. யாருக்காவது விளப்பம் இல்லைன்னா வாங்க சொல்லித்தாரும் அழகா. இல்ல மேல் மிச்சமான விளக்கம் தேவண்டா வாங்க, உங்ககிட்ட ஹதீஸ்கண்டா தூக்கிட்டு வாங்க, நாங்க சொல்லித்தாரோம் உங்களுக்கு. விளப்பம் இல்லைன்னா கேட்டு படிங்க. உங்களோட மூக்கணம் கயிறு இல்லாத விளக்கத்தை வெளியில சொல்ல வேணாம். எந்த விளக்கத்தை பித்னாவுடைய காலம் வெளிப்படுத்திச்சோ, எந்த பித்னாவை தஜ்ஜால்கள் உருவாக்கினாங்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யகூனு ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலத்துல உருவெடுப்பாங்க தஜ்ஜாலூன கஸ்தாபூன், மகா பொய்யர்களாகிய தஜ்ஜால்கள், யதுனக்கும் மினல் அஹாதீஸி பிமா லம் தஸ்மஊ அன்தும் ஆபாவுக்கும், புதிய புதிய செய்திகளை மார்க்கம் என்று சொல்லுவாங்க. நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எங்கட மூதாதையர்கள் யாரும் 20க்கு கீழால ஒரு தராவீஹ கேள்விப்படல, மறக்க வேணாம். யாரெல்லாம் மிம்பர் மிம்பரா சேலஞ்ச் பண்றாங்களோ, யாரெல்லாம் ஸ்டேஜ் அடிச்சு பேசுறாங்களோ, யாரெல்லாம் அவுட் ஸ்பீக்கர் போட்டு மக்களை நோவினை செய்யறாங்களோ, அந்த அந்த மக்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளட்டும்.
நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய தஜ்ஜால் என்ற வார்த்தையை தனக்கு ஆக்கிக் கொள்ளாமல் இருக்கட்டும். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவாகுது. நான் கேட்கிறேன், இந்த வெளப்பம் இல்லாத குழப்ப காலத்துல, இந்த காலம் வந்து யாரும் நினைக்கவானா இது இன்டர்நெட், இமெயில், வாட்ஸ்அப், வைபர், கூகுள், என்ன சொல்லுவீங்க அதுக்கு மேலால சொல்லுங்களே, பேஸ்புக், இந்த சோசியல் மீடியா, என்ன மீடியாவோ எல்லாத்தையும் சுமந்து நாங்க அங்க உள்ள செய்தியையும் எடுப்போம், இங்குள்ளதையும் எடுப்போம் என்று அறிவாளிகள் என்று நினைக்கவானோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தை சொன்னாங்க மடமை யுகம் என்று சொல்லி. இந்த காலத்தை முன்னறிவிப்பு செஞ்சாங்க. திருமதியில் ஹதீஸ் பதிவாகுது, அபு அபுல் பித்தனுக்கு கீழால சொன்னாங்க, நபி அலைஹி வஸல்லம், இன்னக்கும் அலா பையனத்தின் மின் ரப்பிக்கும் மாலம் தஸ்ஹுர் ஃபீக்கும் சக்ரதான் சக்ரதுல் ஜஹல் வ சக்ரது ஹுப்பில் ஐஷ் அன்தும் துஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹி வ தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் فإذا ظهر فيكم حب الدنيا فلا تجاهدون في سبيل الله ولا تأمرون بالمعروف ولا تنهون عن المنكر القائلون يومئذ بالكتاب والسنة كالسابقين الأولين من المهاجرين والأنصار இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி கொண்டு வருது ஃபித்னாவுடைய பாடங்களுக்கு கீழான. ஃபித்னாவுடைய காலம் வந்துட்டா அந்த காலத்துக்கு பேர் தான் மடமை யுகம். அந்த காலத்துல மக்கள் மடமையின் போதையில் தத்தளிப்பார்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையான அறிவு யாருக்கு தேவையோ, உண்மையான இல்ம், உண்மையான விளக்கம், உண்மையான சுன்னா யாருக்கு தேவையோ அவங்க முன்னோர்களை நாட வேண்டி வரும், அவங்க மதுஹபுகளை பின்பற்ற வேண்டி வரும், அவங்க அஸ்லாபுகளுடைய அகீதாவை எடுக்க வேண்டி வரும். யாரெல்லாம் புதிய புதிய விடயங்களை எடுத்தாங்களோ அந்த புதுசுக்கு பேர் தான் பிதாத், அந்த புதுசுக்கு பேர் தான் வழிகேடு. மறந்துடுவானோ பிதாத்ன்றதுக்கு வரை விளக்கணம் தெரியாம மக்கள் பிதாத்தை விளங்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிதாத்துக்கு வரை விளக்கணமே மூதாதையர்கள் தொடர்ந்து கிடைக்காத புதிய விளக்கம். எது எங்கட மூதாதையர்கள் தரலையோ, நபிமார்கள் கடந்து சஹாபாக்கள் எடுத்து தாபிஐன்கள் தபா தாபிஐன்கள் அந்த சிலாபுகள் அந்த கைரும் நாசுடைய மக்கள், அதுக்கு பின்னால உள்ள மக்களுக்கு கையளிச்சு இந்த தொடர் ஆயிரம் வருஷமா தொடரல்லையோ அது எப்படி ஹக்கா மாறும்? அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுது, மக்கான அல்லாஹு லியுதில்ல கௌமன் பஅதை ஹதாஹும், அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்துக்கு நேர் வழி காட்டியதன் பின்னால் அவர்களை வழி கெடுக்க மாட்டான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா நேர் வழி படுத்தப்பட்ட உம்மத் மதுஹபுகளால வழி கெட்டாங்களா? ஏனெண்டா ஹிஜ்ரி 241ல இருந்து 1267 வரைக்கும் 1026 வருஷமா இந்த பூமியில மதுஹபுகளை ஏற்றுக்கொள்ளாத பின்பற்றாத ஒரு முஸ்லிம் வாழ்ந்ததில்லை. அப்ப எல்லாரும் நரகம் போனாங்களா? எல்லாரும் வழிகட்டாங்களா? எல்லாத்தையும் இஸ்லாத்துல இருந்து வெளியேறக்கிட்டு இன்றைக்குள்ள ஜமான்ல உள்ள இந்த குழப்பத்துக்குள்ளால உள்ள விளப்பத்தை நேர் ஒளி என்று சொல்ல போறோமா? அதனால மேலான சகோதரர்கள் பெரியவர்கள், இது குழப்பத்துக்குரிய காலம்ன்றதை விளங்கணும். இதுக்குரிய விளப்பம் முன்னோர்கள்ட்ட இருந்து வரணும் என்றதை விளங்கணும். அதனால ரமலான்ல தக்குவாவை உருவாக்குறதுக்குரிய ஆயுதம் எங்கட மூலதனம், எங்கட கேபிட்டல் பசி. நாங்க பசிக்கணும், பசி அனுபவிக்கணும், பசியை ருசிக்கணும். வயிறு எவ்வளவு நிரம்புமோ அவ்வளவு பாவங்களின் பக்கம் அது எங்களை தூண்டும். இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா மஆஷர ஷபாப் மன் இஸ்தத்ஆ மின்கும்ல் பஅத ஃலியதஜவ்வஜ், யாருக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்குரிய செலவுக்குரிய சக்தி இருக்கிறோ அவர் நிக்காஹ் செஞ்சு தன்னுடைய பாவத்தில இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளட்டும். யாருக்கு அதுக்கு வசதி இல்லையோ ஃஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பு பிடிக்கட்டும். ஏனென்றா பசி இருக்குது, இது உணர்வுகளை கட்டுப்படுத்தும். நாங்க ரமலான்ல அடுத்த காலத்துல சாப்பிடாத அளவு சாப்பாட்டை சாப்பிடுறோம்டா எங்கட உணர்வுகள் கெட்டு போகும், எங்களை பாவத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். நீங்க கல்புல கைய வச்சு கேளுங்க, நாங்க நோன்பு பிடிக்கிறோம், எங்களுக்கு அந்த பாவ உணர்வுகளுக்குரிய நரம்புகள் எங்கள அடங்குதா இல்ல தூண்டப்படுதா? உண்மைய பேசுங்க, உள்ளத்தால சொல்லுங்க, நானும் நீங்களும் சொல்லுவோம். அந்த பாவத்துடைய ஜஸ்பாத்துகள் அந்த நரம்புகள் கூட வேலை செய்யுதா இல்ல அடங்குதா? எந்த உடம்புல பாவத்துடைய ஜஸ்பாத் கூடிச்சோ அந்த உடம்பு எப்படி நல்ல அமல் செய்யும்? இன்னைக்கு வீட்டு சூழல்கள் எடுத்தா வீட்டுக்குள்ளால அனாச்சாரமும் தினாவும் கண்ணால பார்க்கப்படுற காட்சிகளாக பொழுதுபோக்குகளாக ஆகிட்டு வீடுகள் எல்லாம் தியேட்டர்களா மாறிட்டு, கேட்டாலும் ஹராம் பார்த்தாலும் ஹராம். இதெல்லாம் உம்மத்தில் அதாப கொண்டு வர செயல்கள். நாங்க ஒவ்வொரு நாளும் சிம்பிளா எத்தனை செயலை செய்யறோம் இந்த உம்மத்துக்கு அதாப கொண்டு வர செயல்கள். திருமதியில் ஹதீஸ் பதிவாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுவும் அந்த ஃபித்னாவுடைய பாடத்துல பதிவாகிற ஹதீஸ் தான், சொன்னாங்க, இத காலத் உம்மத்தி கம்சத் ஆஷர கஸ்லதன் ஹல்ல பிஹல் பலா, என்னுடைய உம்மத்தினர்கள் எப்ப 15 விடயங்கள்ல ஈடுபடுவாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சோதனை ஹலால் ஆகிடும். சோதனைகள் ஹலால் ஆகிடும் சொன்னாங்க. இதத்துகிதல் பை உதுவலா, எப்ப அரசாங்க சொத்துகள் அநியாயமா சூறையாடப்படுமோ, வல் அமானத்து மகனமா, அமானிதங்கள் வீணாக்கப்படுமோ, கனிமத்தா எடுக்கப்படுமோ. ஒருத்தர் கையில் அமானிதமா கொடுக்கப்படுது, அவர் சொந்த பொருள் மாதிரி அனுபவிச்சுட்டு போறார். இது இந்த உம்மத்திட அதாபுக்குரிய காரணம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நிறைய நடக்குது, ஒரு குடும்பத்துல வாப்பா மௌத்தா போறார், வாப்பட சொத்துகள் ஒரு மூத்த மகனுக்கிட்ட பொறுப்பு கொடுக்கப்படுது, இல்லன்னா குடும்பத்துல யாரோ மூத்தவர் அதை பொறுப்பெடுக்கிறார், அதுக்கு பின்னால் அதுக்குரிய ஹக்குகள் நிறைவேற்றப்படாம அந்த அநாதைகளுடைய சொத்துகள் சாப்பிடப்படுது, அந்த அநாதைகளுடைய சொத்துகள் அனுபவிக்கப்படுது. அமானிதங்கள்ல நடக்கக்கூடிய மோசடிகள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல் லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா துல்மன் انما ياكلون في بطونهم نارا وسيصلون سعيرا. யாரெல்லாம் அநாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமா சாப்பிடுறாங்களோ அவங்களோட வயிறுகள்ல நெருப்பத்தான் சாப்பிடுறாங்க, அவங்களோட முடிவு நரகமா இருக்கும் என்று குர்ஆன் சொல்லுது. இது போல அமானிதங்கள் கனிமத்தா எடுக்கப்படும் சொன்னாங்க. வஸ்ஸகாத்து மக்ரமா, ஜகாத்தை கடன் கொடுக்கிற மாதிரி கொடுப்பான். எப்படி நாங்க எங்கட சமுதாயத்துல பாக்குறோமோ, ஒரு ஒருவருடைய ஜகாத்துடைய சல்லிய வச்சு கொண்டு அவர் யாருடையோ கல்யாணத்துக்கு ஒரு 50,000 ரூபா, அவர்தான் யார் யாரோ வீட்டுல வேலை செய்யறவர் அவருடைய பொறுப்புக்கு கீழால வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் ஜகாத்தை பங்கு போடுறார். இது சரியா? இதெல்லாம் ஜகாத்துல கவுண்ட் பண்ணப்படுது. செலவங்க ஜக்காத்தை தூவி கொண்டு மூட கட்டி கட்டி லொரியில ஏத்திக்கொண்டு போற எங்கேயாவது ஒரு தொங்கல போய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கூட்டத்தாருடைய ஒரு ஊருடைய பணக்காரர்கள்ட்ட இருந்து வசூலிக்கப்பட்டு அந்த ஊருடைய ஏழைகளுக்கு விநியோகம் செய்யப்படும். ஜக்காத்த ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நகர் சேரா காரணம் இல்லாம அந்த ஊர்ல யாருமே ஜக்காத் எடுக்கிறதுக்கு தகுதியானவங்க இல்லண்டா கொண்டு போகலாம். இல்ல ஒருவருடைய ஜக்காத்துல ஒரு பகுதி அவர் இரத்த உறவுகளுக்காக வேண்டி ஒதுக்கிறார், அவருடைய இரத்த உறவு தூரத்துல இருக்குது கொண்டு போகலாம். ஒரு பகுதிய முழுமையா முழு ஜகாத்தையும் தண்ட பொறுப்புல எடுத்து செலவழிக்க முடியாது. ஜகாத்தை தான் பங்கு வைக்கவே முடியாது. ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகமும் அல்லது ஒவ்வொரு ஊரும் ஜகாத்த பரிபாலனம் செய்யறதுக்கு ஒரு நிர்வாகம் அமைக்கணும். அங்க ஜகாத் வசூலிக்கப்படணும், அங்க விநியோகம் செய்யப்படணும். தான் தான் நினைச்ச மாதிரி பங்கு வச்சாச்சு கொடுத்தாச்சு, பொடவ யாவாரி அரிசி ஜகாத் கொடுக்கிறார், என்ன ஆச்சரியம்! ஏழுமா இவருடைய ஜகாத் நிறைவேறுமா? நெல் யாவாரி அரிசி கொடுக்கறன்னா பரவாயில்ல, வயல் செய்யறவர் அரிசி கொடுக்கிறாருன்னா பரவாயில்ல. என்ன நடந்துச்சு? பொடவ யாவாரி, அலுமினியம் யாவாரி, இரும்பு யாவாரி, ஹார்ட்வேர் யாவாரி, எலக்ட்ரிக் யாவாரி அரிசி கொடுக்கிறார். இவங்கட ஜகாத் நிறைவேறாரு, மறந்துடவான். யார் அதிகாரம் தந்த உங்களுக்கு ஜக்காத்த பாதிக்கிறதுக்கு? உங்களோட மனோயிச்ச சொல்றது மாதிரி ஜக்காத் எங்களுக்குரிய ஹக் இல்ல, அது அல்லாஹ்வுக்காக வேண்டி வெளியாக்கப்பட வேண்டிய நஜிஸ். உங்களோட பொருள் சுத்தமாகணுமா, நஜிஸ வெளியாக்குங்க. இதனாலதான் அந்த பொருளுக்கு சொல்லப்பட்டு ஜக்காத் பரிசுத்தப்படுத்தப்படக்கூடியது. நோக்கத்துக்காக வேண்டி கல்வி கற்கப்படும் நோக்கத்துக்காக வேண்டி கல்வி கற்கப்படும் காலத்துல. இன்னைக்கு ஸ்கூல் போற ஒவ்வொரு பிள்ளையும் இந்த இந்த பாவத்துல மாட்டி, மன்னிச்சுவோங்க, இவைகளை பேசலன்னா எப்படி விளங்கும்? இவைகளை சொல்லலண்டா யார் விளங்கப்படுத்துவார்? கல்வி கற்கிறார் தீன் அல்லாத நோக்கத்துக்கு. அல்லாஹ்வுடைய அதாப் உம்மத்துக்கு வர காரணங்கள் உண்டு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய நோக்கத்துல கல்வி கற்கிறாங்களா? இன்னைக்கு யாருட குழந்தைய அங்க கொண்டு போய் சேர்க்கல? யாருட குழந்தை அந்த நாசத்தை நோக்கி போகல? நாங்க நினைக்கிறோம் இபாதத் செய்யறோம், நினைச்சு பாவம் செய்யறோம். 20 லட்சம் முஸ்லிம்கள், 3 லட்சம் குழந்தைகள் ஸ்கூல் போறாங்கன்னு வைங்க, கவனமா கேளுங்க, இது விளங்குமெண்டா ஏத்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இந்த ஹக்க வெளிப்படுத்துறது எங்க அமானிதமோ, வெளிப்படுத்தி ஆகணும். ஒரு 3 லட்சம் குழந்தைகள் முஸ்லிம் சமுதாயத்துடைய ஸ்கூல் போறாங்கன்னு வைங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் போற பிள்ளைகள்ல 3 வீதத்துக்கு தான் உத்தியோகம் தீர்மானிக்குது. இதை வச்சுதான் மார்க்ஸ் நிர்ணயம் செய்யறாங்க. யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் அதை வச்சுதான் தீர்மானிக்கப்படுது. அப்படின்னா 3 லட்சத்துல 9000 பேர் உத்தியோகம் அடைவாங்க. எவ்வளவு? 3 லட்சத்துல 9000 பேர். பேலன்ஸ் 2,91,000 இந்த படிச்சு ஏதாவது தொழில் செஞ்சாங்க, 41,000 விடுங்க, பேலன்ஸ் 2,5 லட்சத்துல. ஏன் 3 லட்சத்திலையும் இந்த ஸ்கூலுக்கு போய் ட்ரக்ஸ பலவினவங்க எத்தனை பேர், தினாவோ பலவினவங்க எத்தனை பேர், நாசத்துல புழுந்தவங்க எத்தனை பேர், வாழ்க்கைய மண்ணாக்கி கொண்டவங்க எத்தனை பேர், அவளியாட புள்ள போய் தானியாட புள்ளையோட சேருது, சூழத்தை சூழலை நாசமாக்கி பாவியானவங்க எத்தனை பேர்? யூதர்களுடைய 2வது பசாத் எப்ப உருவெடுக்குமோ அந்த காலத்துடைய யூதர்களுடைய பசாதுகள்ல ஒன்றுதான் ஸ்கூல் குரான் சொல்லுது. எனக்கு டைம் இல்ல உங்ககிட்ட பேசுறதுக்கு, நீங்க இதுக்கு தலைப்பு போடுவீங்கடா, வாழைப்பழத்தை உரிச்சவங்க வாயில போடுற மாதிரி விளங்க வைப்பேன். யூதர்களுடைய 2வது குழப்ப காலம் எப்ப மேலோங்குமோ, சும்மா அலக்குமுல் கர்ரத்த அலைஹிம் வாம்ததனக்கும் பியம்வால் வேர்ல்ட் பேங்க் மூலமா முழு உலக பொருளாதாரம் அவங்களுக்கு சொந்தமாகும். ஸ்கூல் மூலமா பெத்தெடுக்கிற எல்லா குழந்தையும் அவங்களுக்கு சொந்தமாயிடும். அது யாருடைய குழந்தையா இருக்கலாம், யஹூதியுடைய, நசரானியுடைய, மஜூசியுடைய, முஸ்லிமுடைய, ஹிந்துவுடைய, பௌத்தனுடைய, சிக்குடைய, யாருடைய குழந்தையா இருக்கலாம், எல்லாருடைய குழந்தையும் அவங்களுக்கு சொந்தமாயிடும் என்று குர்ஆன் சொல்லுது. எனவேதான் நபி அலைஹிஸ் ஸலாம் முன்னறிவிப்பு செஞ்சாங்க, துல்லிமல் கைரி தீன், தீன் அல்லாத நோக்கத்தோட கல்வி கற்கப்படும். இதுக்கு வேற ஏதாவது டிரான்ஸ்லேஷன் இருந்தா எனக்கு விளங்கப்படுத்தி தாங்க, ஏதாவது விளக்கம் இருந்தா எங்களுக்கும் சொல்லி தாங்க, எங்களுக்கு விளங்குது இல்ல வேற விளக்கம். கணவன் எப்ப மனைவிக்கு வழிபடுவானோ, ஒவ்வொன்றா விரிவுபடுத்த டைம் இல்ல, எப்ப தாயுடைய மனதை புண்படுத்துவானோ, தன்னுடைய கூட்டாளி மாற கிட்ட வாக்கி தந்தைய தூர விலக்கி வைப்பானோ, ஒரு கூட்டத்தாருக்குரிய தலைவராக அந்த கூட்டத்தில் உள்ள பாவிகள் நியமனம் ஆவார்களோ, அரசியல் ஈடுபடக்கூடியவர்கள் கீழ்த்தரமான கெட்டவர்களாக இருப்பார்களோ, மனிதன் மனிதனை கண்ணியப்படுத்துவான் அவன் கெடுதியில் இருந்து தப்புறதுக்காக, அவன் தக்குவாவுக்காக, இல்முக்காக, அவன் பேணுதலுக்காக, முதிர்ச்சிக்காக, வயசுக்காக, இதுக்காக வேண்டி இல்ல, கண்ணியப்படுத்துவான் அவன் இருந்து என்னாலும் எனக்கு ஆபத்து வந்துடாம இருக்கணும், ஜாரன்ட்டு மழை போயிட்டுவான், இல்லண்டா என்னவாலும் அவன்கிட்ட புடுங்கிக் கொள்றதுக்காக வேண்டி அத்து உச்ச தலையில இருந்து உள்ளம் கால் வரைக்கும் உங்களோட தங்கம் தான் என்று பாராட்டிட்டு போவான். இத பேசுறதுக்காக வேண்டிதான் இந்த ஹதீஸ் உங்கள்கிட்ட சொன்னேன். எப்ப நடனமாடக்கூடிய மக்களுடைய இச்சைகளை தூண்டிவிடக்கூடிய காட்சிகளும் மியூசிக்கும் வீடு வீடாக, தெரு தெருவாக, கை கையாக ஆமாடுமோ, பரவிடுமோ, அல்லாட அதாபு வரும். இன்னைக்கு வீட்டுக்குள்ளால என்னென்ன அனாச்சாரங்களை நாங்க பாக்குறோம், என்னென்ன பார்வை கெட்டு போகுது, என்னென்ன விடயங்களால யார் கெட்ட பார்வை பார்ப்பாங்களோ அவங்களோட ஆண்மை இழக்கப்படும். மறந்துடவானோ, யாருக்கு ஆண்மை சக்தி குறவோ, கெமிக்கல் சாப்பாடு நிப்பாட்டி போட்டுட்டு ஹராமான பார்வையை ஹராமாக்கி கொள்ளுங்க. இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு மாசத்துல உங்களுக்கு வேலை செய்யும், எழுதிக்கோங்க. உடம்புல வரக்கூடிய நோய்கள் டாக்டர்ஸ் உடம்புல நோய்களை சொல்லுவாங்க, ரூஹுக்கு நோய் வரும், அது உடம்புல இருந்து வெளிப்படும். அந்த நோய்க்கு மருந்துக்கு மேல மருந்து கொடுத்தாலும் குணமாகாது. எங்களுடைய டாக்டர்ஸ் எல்லாம் படிச்சது செத்த போனதுல, டாக்டர்ஸ் படிச்சது செத்த போனதுல, மௌச்சரியில் அஞ்சாறு நாள் பாஸ் ஆவின உடம்பு, யாரும் எடுக்காத உடம்பு, அதெல்லாம் போகும் யூனிவர்சிட்டிக்கு, அங்க போய் அறுத்து வெட்டி நரம்பையும் தசையையும் அங்கல குடலையும் கிட்னியையும் ஆராய்ச்சி செய்வாங்க. அந்த உடம்புல உசிர் இல்ல, எந்த உடம்புல உயிர் இருக்குதோ அந்த உடம்புக்கு ரெண்டு வகையான நோய் வரும். ஒன்று ரூஹானி, அடுத்தது ஜிஸ்மானி, உடல் ரீதியான நோய், ரூஹு ரீதியான நோய். ரூஹால வரக்கூடிய நோய் உடம்புல வெளியாகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய 60% கிட்னி பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட், ரூஹானி நோயால வந்த நோய் அது. கிட்டத்தில் ஒரு கிட்னி பேஷண்ட்க்கு நான் துவா ஒன்று எழுதி கொடுத்தேன், அவருடைய கிரியேட்டின் லெவல் 2.8 இருந்து 0.9 இறங்கிச்சு. எவ்வளோ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், 2.8 இருந்த கிரியேட்டின் லெவல், அது வந்து டயாலிசிஸ் பண்ண வேண்டிய லெவல விட ஒசுக்கு, ஆனா டயாலிசிஸ் பண்ண இல்ல, அவருக்கு யூரின் பாஸ் ஆகுது இல்ல. நசையில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூரின் சம்பந்தமான நோய்களுக்கு மருந்து சொன்னாங்க, அந்த துவாவு படிச்சு கொடுத்தாங்க. ரப்பு நல்லது எழுதி பிளேட்டோன்ல எழுதி சம்சமால கரைச்சு கொடுத்தேன். ஒரே ராவுல நாலு முறை யூரின் போயிடுச்சு அவரு. மற்ற நாள் அவர் செக் பண்ணி ரிப்போர்ட் எனக்கு காட்டினார், 0.9 அவருடைய ரிப்போர்ட். இந்த படிப்பெல்லாம் அவங்கள்ட்ட சொன்ன தலை சுத்து பிடிக்கும், தலையை குத்தி கர்ணம் அடிச்சாலும் விளங்காது. அது ரூஹானி நோய். நான் சொல்றேன், யாருக்கு அந்த நோய் இருக்குதோ பார்வையை தாழ்த்திக்கோங்க, அறமான பார்வையை விட்டுருங்க. ஒரு மாசம் அந்த ட்ரீட்மெண்ட் செய்யுங்க, கெமிக்கல் ஃபுட்ட நிப்பாட்டுங்க, அது அசலா வரும் திரும்ப. அதனால அறமான பார்வை வெறுமனே பாவத்தை மட்டும் எங்களோட பட்டோலையில் அதிகரிக்க செய்யாது, எங்களோட வாழ்க்கையை நாசமாக்கும், எங்களை கொண்டு போய் பாதாளத்துல போடும். அதுக்கு பின்னால எங்களால தேவை பூர்த்தி செய்யப்படாத எங்கட மனைவிமார் யாரையோ நாடுவாங்க. அவங்க வேற வேற ரசனைகள் ரசிப்பாங்க. இஸ்லாம் சும்மா சொல்லல, குல்லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது புரூஜஹும் வகுல்லில் முஃமினாத்தி யக்துல்ன மின் அப்சாரிஹின் வயஹ்ஃபதுன புரூஜஹுன். இந்த ஆயத்துகள் எல்லாம் ஆண்களும் பார்வையை தாழ்த்திக்கோங்க, பெண்களும் தாழ்த்திக்கோங்க என்று சொன்னதெல்லாம் சும்மா அந்த எங்கேயோ போற கட்டு கதைகள் இல்ல. குர்ஆன் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் வீணான செயல்களையும் வீணான பேச்சுக்களையும் விட்டுற மாட்டாங்களோ அவருடைய நோம்பால ஒரு பரோசனமும் இல்லைனா. புகாரியுடைய ஹதீஸ், மல்லம் யதா கௌல சூரி வல் அமல பி வலைஸ லில்லாஹி ஹாஜதும் ஃபி யதா தஆமஹு வ ஷராபா. அவர் தாஹிச்சி பசிச்சி குடிக்கிற நோம்புல எந்த பிரயோசனமும் இல்லைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தாஹத்துக்கு பசிக்கு நபி நோம்புன்னு பேர் சொல்லவும் இல்லை ஹதீஸ். அந்த சஹாருக்கு எலும்பி பஜிருக்கு முன்னால சாப்பாட்டு நிப்பாட்டி மகரிபு வரைக்கும் பசியில இருக்கிறாரு. இந்த பசிக்கு நபி ஹதீஸ்ல நோம்புன்னு சொல்லவும் இல்லை. எனவே மேலான சகோதரர்கள் பெரியோர்ல, இந்த மாதம் எங்கட பார்வை பாதுகாக்கப்படணும், எங்கட உணர்வுகள் கட்டுப்படுத்தப்படணும் என்றா பசி அனுபவிக்கணும். வீட்டுல பொம்பளைய பாருங்க, ராவு ஜாமம் எல்லாம் சாறு காக்கி காலையில எழும்பி புள்ளைகளுக்கு அது இது செஞ்சு கொடுத்து, மறுவா பாலைக்கு பொறவுல இருந்து சோட்டி பொறிச்சு முன்னந்தி செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு ஹத்தாகி அதுக்கு போற அவ தொழுவாவா, அதுக்கு போற குர்ஆன் திலாவத் செய்வாவா? அபிலாம் சொன்னாங்க, வேலைக்காரர்க வேலை பழுவ குறைக்கிறது ரமதானுடைய அமல்கள் உள்ளதுன்னா மனைவிட வேலை பழுவ குறைக்கிறது, வீட்டுல தண்ட பெண்கள்ட வேலை பழுவ குறைக்கிறது, அடிமேடே வேலை பழு குறைக்கணும்டா தண்ட கொண்டாட்டிட தண்ட மகள் மாறுற சொல்றேன். ஆட்டா அம்மா எடுத்து சாருக்கு ஒரு ரொட்டி முன்னதிக்கு ஒரு ரொட்டிய சுட்டு தின்னுங்க, ஒரு கஞ்சி கோப்பைய போதுமாக்கி கொள்ளுங்க, முழு ரமலானும் ஓடும், வீட்டுல வேலை இருக்காது. வீட்டுல கோக்கி மாறு தேவல்ல. சக்தியான சாப்பாடு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தின்ற ரொட்டி அது. நம்ம நேர நிமித்தி வைக்கும் ஒரு ஈச்சப்பழத்தை, ஒரு ஈச்சப்பழத்தை நாக்கில போட்டு சூப்பி 19 நாள் பசியில் வைக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு ஈச்சபலம். 317 சஹாபாக்கள் கஸ்வத்து சைஃபில் பஹர் என்ற யுத்தத்தில், கடலோர பகுதியில் செய்யப்பட்ட யுத்தம். சஹாபாக்கள் 317 பேர், அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு ஜமாத் 19 நாளா ஒரு நாளைக்கு ஒரு ஈச்சபலத்தை சூப்பி கொண்டாங்க. ஜிஹாதுடைய காலத்துல, யுத்த காலத்துல ஏத்துக்கொள்வோமா? இதெல்லாம் எங்களுக்கு கட் பண்ண செய்யணுமா? எங்களுக்கு ஏன் இவ்வளவு நோய்? கேஸ்ட்ரிக் எப்படி வரும் தெரியுமா? கேஸ்ட்ரிக் கேஸ்ட்ரிக் ஆரவங்க இருப்பீங்க இந்த மஜ்லிஸ்ல, காவாசி பேருக்கு மேல நான் சொல்றபடி நீங்க சாப்பாடு எடுங்க, கேஸ்ட்ரிக் 7 நாள்ல குணமாகும். 7 நாள் இன்ஷா அல்லாஹ், அதுக்கு பின்னால கேஸ்ட்ரிக் வராது. பசி வந்தா மட்டும் சாப்பிடுங்க. சாப்பிட்ட பின்னால 3 மணி காலத்துக்கு சாப்பிடவோ குடிக்கவோ தூங்கவோ கூடாது. 3 மணி காலத்துக்கு தண்ணி குடிக்க கூடாது, திரும்ப ஒரு சாப்பாடு சாப்பிட கூடாது, தூங்க கூடாது. 3 மணி காலத்துக்கு ஏண்டா உடம்புல வயிறு வந்து ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருக்குது, சமிபாட்டு வேலை நடந்து கொண்டீங்க, அதுக்கு மேல கொண்டு போய் இன்னொன்ற போட்டா எல்லாம் அச்சார் ஆயிடும், அப்பல் பகல் ஆயிடும். அது கொண்டு போய் தண்ணிய ஊத்தினா அது இன்னொரு வேலையை செஞ்சிடும். நபீன முறையில அதிகமா தண்ணி குடிக்கிறது இருக்குல்ல, சாகத்துக்கு ஒரு மிடல் தண்ணியை குடிச்சு கொள்வாங்க. கடுமையான சூடு காலத்துல நிலம் குளுமையா இருக்கும், நிலத்துல உள்ள நிலத்துல இருந்து வெளியாகிற தண்ணி கூலா இருக்கும், அந்த குளுமை அனுபவிக்கிறதுக்கு தண்ணி குடிப்பாங்க. இதெல்லாம் 6 போத்தல் 4 போத்தல் இதெல்லாம் வந்து அந்த போத்தல்காரர் கொண்டு வந்தது தான். இதெல்லாம் மக்களை நோயாக்கி போடுற ஒவ்வொரு சொட்டு தண்ணியையும் பில்டர் பண்ணணும். இந்த கிட்னி, இந்த கிட்னியுடைய செயல்பாடு கூட கூட அது செயலிழக்கும். தண்ணி அதிகமா குடிக்கிறது நோயை உண்டாக்கும். தண்ணி குடிக்கணும், தாகத்துல தண்ணி குடிக்கணும், சூட்ட குளுமையாக்குறது. வயிற்றுல சமிபாடு நடந்து கொண்டிருக்க கொள்ள தண்ணி குடிக்க கூடாது, திரும்ப சாப்பிட கூடாது, தூங்க கூடாது. தூங்கினா அந்த தூக்கத்துக்கு பேர் தூக்கம் அல்ல, அது மயக்கம். ஏண்டா தூங்கினா சுவாசம் அல்லாத வேற எதுவும் வேலை செய்யக்கூடாது. கை கால் கண் பார்வை கேள்வி சிந்தனை எல்லாம் எப்படி தூங்குதோ அது போல இறைப்பை தூங்கணும். தூங்குதில்ல அப்படின்னா அவர் தூங்கல, அவர் மயங்கி இருக்கிறார். நான் கேட்கிறேன், ரமலான்ல சஹருடைய நேரத்துக்கு பின்னால தூங்குறது யாருன்னு சொன்ன யார் காட்டி தந்த வழி? என்ன ஆதாரம் சொல்லுங்களே? சல்லல்லாஹு சொன்னாங்க, பூரிக்கலி உம்மத்தி பி புக்கூரிஹா, என் உம்மத்துக்கு காலை அதிகாலை நேரம் பறக்க செய்யப்பட்ட நேரம், பறக்கத்துக்கு தூங்குறா சொல்லுங்களே, பறக்கத்துக்கா தூங்குறப்ப ரமலான்ல? இல்ல உண்மையிலேயே ராவிடிய விடிய தூங்காம இபாதத் செஞ்சு உண்மையிலேயே நடு நிசி வரைக்கும் அவர் தொழுது குரான் ஓதி சஹஜு தொழுது சஹருடைய நேரத்திலையும் இஸ்திக்பார் செஞ்சு, குரான் சொல்லுது சஹாபாக்களை பத்தி, சஹர்லையும் அவங்க இஸ்திக்பார் செஞ்சு கொண்டிருப்பாங்க. இரவுடைய நேரத்திலையும் அவங்க முழுமையா விழிச்சிருப்பாங்க, குறைவாகவே அன்றி தூங்க மாட்டார்கள். சஹருடைய நேரத்தில் இஸ்திக்பார் செஞ்சு கொண்டிருப்பாங்க. சஹாபாக்கள் பண்பு, இவங்க உண்மையிலேயே ஒரு துஹாவுடைய நேரத்துக்கு பின்னால தூங்கினாங்கடா பரவாயில்ல. துஹாவுடைய நேரத்துக்கு பின்னால நான் சொல்றேன், இது பஜ்ர் தொழுதா ஒரு ஒரு முஸ்லிம், ஒரு அரை முஸ்லிம் சாரி, ஒரு கட்ட மனுஷன் சாரி ரோட்ல இருக்க மாட்டான். வெளியிறங்கி போனா யாரும் இல்லை, எட்டு மணிக்கு வேலைக்கு போற ஆளும் எல்லாம் வச்சுட்டு 7:35 காட்டுல தூங்குற யாருட பண்பு இது? எங்க இருந்து வழிகாட்டல் இதுக்கு? சாருடைய நேரத்துல சொட்டு போல சாப்பாட்டை போட்டு பாருங்க. ஒரு நோம்பு நான் உங்கள்கிட்ட அன்பா வேண்டிக் கொள்றேன், ஒரே ஒரு நோம்பு, நீங்க தலை நோம்புட சாருக்கு ஒரு புடி சாப்பாட்டை தீண்டிட்டு நோம்பு பிடிச்சு பாருங்க. பயப்படுவான மௌத்தா மாட்டீங்க, ராகத்தான் அந்த நோம்பு உங்களுக்கு கழியும். தின்னுவாரோ ஒரு 12 மணி ஆகக்குள்ள அவருக்கு தாங்கெல்லாம் போயிட்டு அந்த நோம்பு அவரை போட்டு ஒள்ளட்டி போட்டுரும். அசர் வரைக்கும் தூங்குவார், மகரிபு வரைக்கும் தூங்குவார். யார் கொஞ்சமா சாப்பிடுவாரோ நோம்ப ராகத்தை பிடிப்பார். இதே போலதான் கொஞ்சமா யார் இஃப்தார் செய்வாரோ அவர் விடிய விடிய வணங்குவார். அவருக்கு 20 ரக்காத் இன்பமா இருக்கும். அதுக்கு மேல இவன் மாலிக் மதுஹபை பின்பற்றிடுவார், 36 சொல்லுவார். தஜ்ஜாலுடைய மதுஹபுக்கு போக மாட்டார். யார பவுர் நிறைஞ்சிச்சோ, யார வண்டி ஆயிச்சோ, அவர் தேடுவார் ஆதாரம். அங்க பாய்வார், இங்க பாய்வார், எங்க எம்பர பிச்சு கொண்டு இருப்பார் சப்புல, எங்கட ஓட்டுறன்னு பார்த்து கொண்டு முறு கொண்டுவார். அதனால பசி அல்லாவுடைய தொடர்பை உண்டாக்கும். பெரிய பெரிய நாதாக்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், மசாயிஸ்மார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், அம்பியாக்கள், அவுலியாக்களுடைய கேபிட்டல் பசி, மூலதனம் பசி. நபியை விட பசித்தவங்க யாரு சார் இருக்கிறாங்களா? நான் சொன்னேனே அந்த ஹஸ்ரத் சைஃபுல் பஹர்ல 19 நாள் 317 சஹாபாக்கள் யுத்த காலத்துல ஒரு நாளுக்கு ஒரு ஈச்சப்பழம் சாப்பாடு ஏழுமா? எங்களுக்கு கற்பனை செய்ய ஏழுமா? சந்த கூடிய நாள்ல அந்த அகலி தோண்டி நாங்க 21 நாள் 3 வாரமா. எப்படியான அகலிந்தா, இந்த பக்கத்துல இருந்து குதிரையில ஒரு மனுஷனுக்கு அந்த பக்கத்துக்கு பாய முடியாத அளவு அகலமானது. ஒரு ஒரு குதிரை வீரர் அந்த குழிக்குள்ளால புழுந்தா திரும்ப வெளியே வரையலாத அளவு ஆழமானது. விளங்கிச்சா? விளங்கிச்சா? அகலம் எவ்வளவு? குதிரை ஒன்றுக்கு இங்க இருந்து அங்க பாயலாம். ஆழம் எவ்வளவு? குதிரையோட ஒரு மனுஷன் புழுந்தா அந்த மனுஷனுக்கு குதிரையில இருந்து ஏறியும் வரையலாம். குதிரைன்னா கிட்டத்தட்ட 8 அடிக்கு மேல ஒசரம். அது குதிரை ஒன்று நின்றா அதனுடைய முது இருக்கும் ஒரு 8 அடி ஒசரத்துல. அது அப்பாஸ் வதையான பத்தி வருது, இடையில ஒன்று சொல்றேன். அது அப்பாஸ் வதையான குதிரையில உட்கார்ந்தா அவட கால் நிலத்துல முட்டுமா? நிலத்துல காலை வச்சு உட்காருவாங்களா? அவங்க பேசினா 8 மைல் தூரத்துக்கு கேட்குமா? அதற்கு அப்பாஸ் வதையெல்லாம் சத்தமா பேசுறது, சத்தம் போட வேண்டிய இடத்துல போடதான் வேணும். நாளில் அதற்கு அப்பாசுக்கு நபிஸ்லாம் சொன்னாங்க, சத்தம் போட்டு கூப்பிடுங்க போறவங்களை. அது அப்பா சத்தம் போட்டார் 8 மைல் தூரத்துக்கு கேட்டு. 8 மைல் தூரத்துக்கு அப்ப அகலம் எவ்வளவு? ஒரு குதிரைக்கு பாயலாத அளவு அளவு அகலம். ஒரு குதிரை புழுந்தா அதுல உள்ளவருக்கு இறங்க இயலாத அளவு ஆழம். இந்த அகலிய தோன்ற அங்க பசியில வயிறு வயிற்றுல கல்ல கட்டி இருக்கிறாங்க. சாபாக்கள் வந்து சொல்றவங்க யார் சொல்லலாம், பௌத்துல கல்ல கட்டி இருக்கிறோம், இவ்வளவு பசி அல்லாட்டு வந்து எப்ப வரும்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்று தூக்கி காட்டினாங்க, இந்த பாருங்க 2 கல்ல கட்டி இருக்கிறேன். அல்லாட்டு உதவி எப்ப வரும் என்று கேட்டதுக்கா வேண்டி அல்லாஹ் குர்ஆன் ஆயத் இறக்கி எச்சரித்தான். وبلغت القلوب الحناجر وتظنون بالله الظنون. இப்ப உங்களுக்கு முன்னாலே படைகள் வந்துச்சோ, குரைசியர்களுடைய 10,000 பேர். இப்ப உங்களுக்கு உள்ளால இருந்து படைகள் வெளியாயிச்சோ, பனு குறைவாக்கள். உங்களுடைய பார்வைகள் எல்லாம் சருகி போச்சு, உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தொண்ட குளிக்கு வந்துச்சு. وتظنون بالله الظنون, உங்களோட நீங்க அல்லாஹ்வுடைய விடயத்துல விதவிதமா எண்ணங்கள் கொள்ள ஆரம்பிச்சு. ஏன் இந்த ஆயத்துல இப்படி பேசப்பட்டுச்சா நபிகிட்ட கேட்டாங்க, மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ் உதவி எப்ப வரும் கேட்டாங்க. இதுக்கு அல்லாஹ் அந்த மூமின்களை வர்ணிச்சது அப்படித்தான், وتظنون بالله الظنون. அப்ப இந்த பசியை பத்தி என்ன சொல்றீங்க? அவுலியாக்கள்கிட்ட மூலதனம் பசி. எனவே ரமலான பசியால சாதிச்சோம் வேண்டா, தக்குவா அடைவோம். எந்த நோக்கம் அங்க சொல்லப்பட்டுச்சோ, குத்திபா அலைக்கும் ஸியாமு கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களோட முன்னால உள்ள சமுதாயத்துக்கு நோன்பு கடமையானது போல உங்களுக்கு கடமையாச்சு. நீங்க தக்குவ உள்ளவங்களா மாறுறதுக்கு இது நடக்கும். பசிய ருசிக்கிறதால இபாதத்துல இன்பம் வரும், பசிய ருசிக்கிறதால. எனவே பாவங்கள்ல இருந்து பாவம் பார்வைகளை பாதுகாக்கணும். எங்கட வீட்டு சூழல்கள் அவுலியாக்களுடைய அம்பியாக்களுடைய வீட்டு சூழல்களை மாறணும். அந்த வீட்டுல இருந்து வரக்கூடிய புள்ளையில் அவுலியாக்களா மாறணும். எனவே இப்படியான ஹராமான காட்சிகள், மியூசிக், தேவையில்லாத அனாச்சாரமான காட்சிகளை எங்கட வீட்டுல இருந்து இல்லாமக்கணும், எங்கட மொபைல்ல இருந்து இல்லாமக்கணும். எங்கட இன்னைக்கு எப்படின்னா, பஸ்ல ஏறினாலும் அதுதான், கையில போனை பார்த்தாலும் அதுதான். அவர் என்ன கோட் என்னமோ என்ன சொல்ற, சீக்ரெட் கோடா என்னத்தையாவது கொடுத்து லக் பண்ணி வச்சிருக்கிறார் போன. அதுக்குள்ளால செக்ஸ்லிம் இருக்குது, தப்புல நின்று தொழுகிறார். என்ன ஆச்சரியமான தொழுகை வருது. சொன்னாங்க நபிஸ்லாம் வர்த்தபாத்தில் அக்வாத்துபில் மசாஜித். இந்த 15 விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். பள்ளிகள்ல சண்டைகள் உண்டாகும். சண்டை உருவாக்கினவங்க யார்? யார் இந்த மஸ்ஜிதுகள்ல இருந்து உம்மத்தை பிரிச்செடுத்தாங்க? யார் முன்னோர்களை குறை சொன்னாங்க? அஷுரிபத்தில் குமூர், அதிகமாக போதை பாவிக்கப்படும், மது அருந்தப்படும். வலானா சிறுஹாதில் உம்மத்தி அவ்வலஹா, இந்த உம்மத்துடைய ஆரம்ப மக்களாகிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், முன்னோர்களை பின்னால வரக்கூடிய மக்கள் எப்ப கேவலமா பேசுவாங்களோ, எப்ப சாபமிடுவார்களோ, இந்த 15 விடயங்களும் எப்ப என்னுடைய உம்மத்துல நடக்குமோ. அந்த நேரத்துல நெருப்பு காற்ற வழி பாருங்க, பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், பூமி மக்களை சுரிவாங்க ஆரம்பிக்கும், கல்மாரி பொலியும், எப்படி குரங்குகளாக பன்றிகளாக உருமாற்றப்பட்டாங்களோ முன்னோர்கள், அப்படியான உருமாற்றங்கள் நடக்கும். இப்படியான தொடரான அத்தாட்சிகள் நிகழும். எப்படி ஒரு தஸ்பீஹுடைய கயிறு அவிழ்ந்துட்டா, மணிகள் ஒன்றும் பின் ஒன்றாக அவசரமா கொட்டுமோ, இது போல அல்லாட அதாபுகள், சோதனைகள், அந்த வேதனைகள் ஒன்றும் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும். எனவே வரக்கூடிய ரமலான் எங்களை மாற்றக்கூடியதாக, உண்மையான யதார்த்தமான தக்குவாவை உருவாக்கக்கூடியதாக, யஹூதியத்திலிருந்து எங்களை கலட்டக்கூடியதாக, சுன்னாவின் பக்கம், உண்மையான சுன்னாவின் பக்கம் எங்களை போய் சேர்க்கக்கூடியதாக. இன்னைக்கு நாங்க விளங்கின தீன் குரான் ஹதீஸ். குரான் ஹதீஸ் தீன் இல்ல, குரான் சுன்னா தீன். குரான் சுன்னா தீன். எங்கேயாவது இருக்குதா ஹதீஸ பின்பற்றுங்க, கொண்டு வாங்க பாபம் ஒரு ஆதாரம். பின்பற்ற கூடாத ஹதீஸ் இருக்குது நூத்து கணக்குல, பின்பற்ற கூடாத ஹதீஸ். செய்தியா சொல்லப்பட்டிருக்குது, நடந்த விஷயங்கள் பின்பற்ற முடியாது. முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, அல்மா உமினல் மா, இந்திரியம் வெளியானாதான் குளிப்பு கடமை. இந்த பிரச்சனை உமர் கத்தாப் ரதியல்லாஹுடைய காலத்துல தீக்கப்பட்டுச்சு. ஹதீஸ் பதிவாக இருக்குது, ஆனா பின்பற்ற கூடாது. யாரும் ஹிஸ்டரியில பின்பற்றியது இல்ல. புகாரில ஹதீஸ் வருது, எந்த தேவையும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லோஹர் அஸர் சேர்த்து தொழுதாங்க மதீனால, ஹவர்ல. புகாரியுடைய ஹதீஸ் பின்பற்றுங்களே. பின்பற்ற கூடாத ஹதீஸ் இருக்குது. ஹதீஸ் பின்பற்ற சொல்லி எங்கேயும் கிடையாது. சொன்னாங்க சொன்னாங்க உங்கள ரெண்டு விடயத்தை விட்டுட்டு போறேன், பற்றி பிடிச்சா வழி தவற மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய கிதாபாகிய இந்த வேதமும் என்னுடைய சுன்னாவும் பண்ணாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னா வேற, ஹதீஸ் வேற. யாரெல்லாம் ஹதீஸ்களை வச்சு வழிகேட்டுல போனீங்களோ அந்த ஹதீஸ் எல்லாம் தூக்கிட்டு வாங்க, உங்களுக்கு விளங்க வைக்கிறோம் சுன்னா என்னண்டு. அதனால ஒரு உன்னதமான ரமலானா இரவு வணக்கங்களால ஹயாத்தாக்க கூடிய, சாப்பாட்டால ஹயாத்தாக்க கூடியதல்ல, இரவு வணக்கங்களால ஹயாத்தாக்க கூடிய சதகாவுடைய மாதமாக, ஜகாத்துடைய மாதம் இல்ல ரமலான். யார் நிசா பூர்த்தியாகி ஒரு வருஷத்துக்கு பின்னால அவருடைய ஜகாத்தை வெளியாக்காம ரமலான் வரைக்கும் பிற்படுத்துறாரோ பாவம் செய்யறார். ஜகாத்துக்குரிய மாதம் இல்லை இது, இது சதகாவுக்குரிய மாதம். புகாரில் ஹதீஸ் வருது, இப்ப அப்பா சோதையெல்லாம் சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் ஆக பெரிய கொடையாளியாக இருந்தாங்க. வகான அஜ்வத ஃபி ரமலான மின ரீஹில் முர்சலா, ரமலானுடைய காலங்கள்ல மேகத்தை சுமந்து வரக்கூடிய, அதாவது மலையை சுமந்து வரக்கூடிய மேகத்தை விடவும் மக்களுக்கு சதகா செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க, கொடையாளியா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேகம் சுமந்து வர, அந்த மலையை சுமந்து வர மேகம், அது கோடை காலத்துல பூமிக்கு தண்ணிய கொடுத்து பயிரை முளைக்க செஞ்சு மனிதர்களை ஊர்வனங்களை கால்நடைகளை உயிர்ப்பிக்க செய்யறது மாதிரி நபியுடைய கொடை ரமலான்ல மக்களை உயிர்ப்பிக்கும் என்றாங்க ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நாங்க இன்னைக்கு ஜகாத்தை பாதுகாத்து வைக்கிற ரமலான சமாளிக்க அப்படி செய்ய வேணாம், ஜகாத்தை வெளியாக்குங்க ரமலானுடைய நபிலாக உங்களுடைய சதக்காவை வெளியாக்கு. வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் அது வந்த வெள்ளம் சோதனை அல்ல, யார் பாதிக்கப்படலையோ அவன் உள்ளம் எவ்வளவு தடுமாறுது, அவன் பொருள் எவ்வளவு செலவழிக்கப்படுறதுன்றதல்ல சோதிக்கிறான். வெறுமனே அவங்களுக்கு மட்டும் சோதனை என்று நினைக்க வேணும், ஒவ்வொரு மூமினுக்கும் சோதனை அது. அதனால மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அழகான ஒரு ரமலான விளக்கமா விளங்கி குழப்பங்கள்ல இருந்து தவிர்ந்து உண்மையான ஒரு ரமலானாக இந்த ரமலான கழிச்சு தக்வாவை அடைஞ்ச முத்தகீன்களாக அல்லாஹு தஆலா இந்த ரமலான் எங்களை மாத்தி வைப்பானா, அல்லாஹ் எங்களை பாவங்களை மன்னிப்பாயா, எங்களை யாரெல்லாம் மௌத்தாகிட்டாங்களோ அவங்களுக்கு இரக்கம் காட்டுவாயா, அவங்களுடைய கபறுகளை விசாலமானதா ஆக்குவாயா, யாரெல்லாம் சுகதாக்களாக ஜிஹாதுடைய களங்கள்ல காயப்பட்டவங்களாக உன்னுடைய மேலான இந்த தீனுக்காக வேண்டி கண்ட ரத்தத்தை பொருளை தன்னுடைய நாட்டை இழந்து தன்னுடைய உடைமைகளை இழந்த நிலைமையில சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ ரப்பே, அவங்க தான் உண்மையான முஜாஹிதீன்கள் யல்லா. எல்லாம் பலஸ்தீன்ல இருக்கிறாங்க யல்லா, சிரியால வாடுறாங்க யல்லா, எல்லாம் அந்த ஈராக்ல ஆப்கானிஸ்தான்ல இது போன்று மிஸ்ர்ல லிபியாவுல இது மாதிரி நிறைய நாடுகள்ல மூமின்கள் உன்னை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி துன்புறுத்தப்பட்ட மக்கள் வாழ்றாங்க அல்லா. அல்லாஹ் எங்களை விட அவங்க சோதிக்கப்பட்டாங்க அல்லா. அல்லாஹ் கண்ணியமா வாழ்ந்தவங்க கேவலப்படுத்தப்பட்டாங்க அல்லா. அல்லாஹ் இரக்கமுள்ளவனே அந்த மக்கள் மீது இரக்கம் காட்டுவாயா, இந்த ரமலான அவர்களுக்குரிய ஒரு மறுமலர்ச்சி ஆக்குவாயா. நாங்க எப்படி கண்ணியமா இந்த ரமலான முன்னோக்குறோமோ அந்த மக்களுக்கும் அப்படியான ஒரு நிம்மதியான ரமலான இந்த ரமலான ஆக்குவாயா. இறக்கமுள்ள ரஹ்மானே, எங்களுடைய நாட்டிலையும் யாரெல்லாம் சோதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு இந்த ரமலான ஒரு ஒரு சுபீட்சமான ஒரு மன கவலைகளை நீக்கக்கூடிய ஆறுதலை உண்டாக்கக்கூடிய ஒரு மாதமா ஆக்குவாயா. அவர்களுக்கு உண்மையான உன்னுடைய தொடர்பை நசீபாக்குவாயா. உள்ளால் உள்ளபடி உன்னுடைய யதார்த்தமான தொடர்பா எல்லா எந்த நேரமும் நீ எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற தன்மையா ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலையும் தருவாயா? உண்மையான தக்குவா உண்டாக்குவாயா? ரமலானுடைய நோக்கங்களை நிறைவேற்ற தௌஃபீக் செய்வாயா? பசிய கொண்டு சாதிக்க கூடிய மக்களாக ஆக்குவாயா? அல்ல வயிறு நிரம்ப கூடிய அந்த துர்ப்பாக்கிய நிலை ஒட்டும் பாதுகாப்பாயா? எங்களுடைய பொருள் உண்மையிலே எங்க செலவழிக்கப்படணும் என்றதை விளங்க வைப்பாயா? எங்களுடைய ஜக்காத்தை சீராக்குவாயா? எங்களுடைய அமானதங்களை சீராக்குவாயா? எங்களுடைய வீட்டு சூழலை சீராக்குவாயா? எங்களுடைய செல்லக்கூடிய வரக்கூடிய பாதைகள்ல எங்களுக்கு மேலான உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை நசீபாக்குவாயா? எங்களுடைய பார்வைகளை பாதுகாப்பாயா? எங்களுடைய பார்வைகளை ஹராத்துல இருந்து பாதுகாப்பாயா? விபச்சாரத்துல இருந்து எங்களை பாதுகாப்பாயா? வீணான செயல்கள்ல இருந்து பாதுகாப்பாயா? வீண் பேச்சுல இருந்து பாதுகாப்பாயா? உண்மையாகவே உயிரும் உடலும் கண்ணும் நாவும் எங்களுடைய முழு உடலும் ரூஹுமாக உந்தரமலான நோன்பாக பிடிக்கக்கூடிய நிலை ஆக்குவாயா? இரவு வணக்கங்களை நசீபாக்குவாயா? லைலத்துல் கத்ரை நசீபாக்குவாயா? யாரெல்லாம் நோயாளிகளா இருக்கிறாங்களோ சுகத்தை நசீபாக்குவாயா? கடனாளிகளுக்கு விமோசனத்தை கொடுப்பாயா? எல்லா யாரெல்லாம் கவலைகளோட குமர் பொறுப்புகளோட வேறு வேறு பொறுப்புகளோட சுமைகளோட தங்களுடைய காலங்களை கழிச்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட அந்த தேவைகளை கவலைகளை சுமைகளை அகற்றுவாயா? தேவைகளை பூர்த்தி செய்வாயா? எல்லா மௌத்துடைய நேரத்தை நல்ல நேரமாக ஆக்குவாயா? இறுதி முடிவை நல்லதாக்கி தருவாயா? எல்லா உன்னை சந்திக்கிற கூடிய நாளை சந்தோஷமான நாளா, அந்த நொடி பொழுத சந்தோஷமான பொழுதா ஆக்குவாயா? எல்லா மலாய்க்கமார்கள் இறங்கக்கூடிய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் எங்களை முன்னோக்க கூடிய மௌத்தாக எங்களுக்கு அந்த மௌத்தா ஆக்குவாயா? அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் உள்ள ஒவ்வொரு நேரங்களையும் எங்களை கண்ணியப்படுத்துவாயா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குரிய அதந்தரக்காரர்களாக ஆக்குவாயா? கபுரையான இனசீபாக்குவாயா? இந்த ரமலான் அதை எங்களுக்கு பெற்று தௌஃபீக் செய்வாயா? கிருபையுள்ள ரஹ்மானே, அல்லாஹ் எங்கள் புறத்திலிருந்து எங்களுடைய முன்னோர்களுக்கு கூலி கொடுப்பாயா? சஹாபாக்களுக்கு, தாபிஈன்களுக்கு, அவுலியாக்களுக்கு, நாதாக்களுக்கு, முஹம்மத் பின் காசிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு, அது போன்று யாரெல்லாம் எங்களுடைய நேர்வழிக்கு காரணமாக இருந்தார்களோ அந்த முன்னோர்களுக்கு அல்லாஹ் எங்கள் புறத்திலிருந்து கூலி கொடுப்பாயா? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களுடைய ஸலாத்தை எத்தி வைப்பாயா? உண்மையான அன்பு வைக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயா? அல்லாஹ் நபியின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை தியாரத் செய்வதை இன்பமாக அனுபவிக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவாயா? அல்லாஹ் எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் ஹஜ்ஜையும் நபியுடைய தியாரத்தையும் நசீபாக்குவாயா? அல்லாஹ் எங்களுடைய ரூஹை ஷஹாதத்தாக கைப்பற்றுவாயா? அந்த மௌத்தை மதீனாவிலே நசீபாக்குவாயா? அல்லாஹ் எங்களை குடும்பம் குடும்பமாக சுவர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பாயா? அல்லாஹ் துனியாவுடைய வாழ்க்கையிலே பற்றற்ற தன்மையை உண்டாக்குவாயா? பாவங்களில் இருந்து பாதுகாப்பாயா? உன்னுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக பெரிய தௌஃபீக் செய்வாயா? எங்களுடைய பிச்சலங்களை பித்னாவில் ஆழ்த்தாமல் இருப்பாயா? துஆக்களை கபூல் செய்வாயா? இந்த ரமலானை ஒரு உன்னதமான தக்குவாவை பெற்றுக் கொள்ளக்கூடிய ரமலானாக எங்களுக்கு அடைய தௌஃபீக் செய்வாயா? யாரெல்லாம் கபராளிகளாக ஆகிவிட்டார்களோ அவர்களுக்கு நரக விடுதலையை இந்த ரமலான் மூலமாக அளிப்பாயா? எல்லாம் இந்த ரமலானுடைய பாவ மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் நரக விடுதலையையும் பூர்த்தியாக பெற தௌஃபீக் செய்வாயா? துஆக்களை கபூல் செய்வாயா? ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத வகினா அஸாபன்னார். ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصل اللهم وسلم على نبيك الكريم وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين.